பாரம் ஒரு அலசல், மனது வைத்தால் எதையும் சாதித்து காட்டலாம்.
முதல் வணக்கம் உமக்கே முதல்வா.
பசிபிக் பெருங்கடலின் தென்கோடி பற்றி அறியும் ஆர்வத்தால் ஆங்கிலேய மாலுமே கேப்டன் குக் என்பவர் தலைமையில் ஒரு குழு 1769 பசிபிக் பெருங்கடலில் பயணம் மேற்கொண்டது. அப்போது போலினீசியா தீவு கூட்டங்களில் ஒன்றான ஹவாய் தீவைச் சேர்ந்த துப்பியா என்பவர் அக்குழுவுக்கு ஒரு வரைபடத்தை பரிசளித்தார். அதில் பசிபிக் தீவின் தென்பகுதியில் இருந்த எல்லா தீவுகளும் குறிக்கப்பட்டு இருந்தன. அக்குழு துப்பையாவுடன் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டது. எந்தவிதமான கருவியின் துணையும் இல்லாமல் விண்மீன்களின் துணை கொண்டு பல தீவுகளுக்கும் துப்பையா அக்குழுவை அழைத்துச் சென்று வியக்க வைத்துள்ளார். இவரின் முன்னோர்கள் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே அவர்கள் தக்கை தண்டுகளால் ஆன பெரிய படகுகளில் பயணித்து எந்தவித கருவியின் உதவியும் இன்றி தென் பசிபிக் பெருங்கடலில் இருந்த எல்லா தீவுகளிலும் போய் குடியேறியுள்ளனர். அன்பர்களே, இவ்வாறு மனிதர் ஓரிடத்தை பார்க்க வேண்டுமென்றால் எப்பாடுபட்டாவது எவ்விலை கொடுத்தாவது அங்கு செல்வதற்கு முயற்சித்து வெற்றியும் காண்கின்றனர். அதே நேரம் இருக்கும் இடத்திலேயே அரிய சாதனைகளால் சாதாரண வாழ்வை பிரமிப்பானதாக மாற்றி காட்டுகின்றவர்களும் உள்ளனர்.
ஜனவரி 26 கடந்த வெள்ளியன்று சிறப்பிக்கப்பட்ட இந்தியாவின் 69வது குடியரசு தினத்தை ஒட்டி நாட்டின் கலை, இலக்கியம், சமூக சேவை, மருத்துவம், நடிப்பு, நடனம், இசை உள்ளிட்ட பல கலைகளில் சிறந்து விளங்குவோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள சுபாஷினி மிஸ்திரி அவர்கள் மேற்கு வங்காளத்தில் 1943 சாதாரண விவசாய கூலி தொழிலாளியின் மகளாக பிறந்தவர். இவரது குடும்பத்தில் மொத்தம் 14 பிள்ளைகள். இவரின் தந்தை வறுமை காரணமாக பிள்ளைகளுக்கு 3 வேளை உணவளிக்கக்கூட சிரமப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நேரத்தில் சுபாஷினி மிஸ்திரியின் 12வது வயதில் சந்திரா என்ற விவசாயிக்கு அவர் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். சுபாஷினி மிஸ்திரி அவர்களின் புகுந்த வீட்டிலும் வறுமை வாட்டியது. இதனால் இவர் வீடுகளில் வேலை செய்து குடும்ப வறுமையை சமாளித்தார். 1971 இவரது கணவர் இறப்பை குடல் அழற்சி நோயால் காலமானார். அப்போது அரசு மருத்துவமனையும் இவரது கணவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துள்ளது. இந்த நிகழ்வு சுபாஷினி மிஸ்திரி அவர்களின் நெஞ்சில் வடுவாய் அமைந்தது. நம்மைப் போல் எத்தனை ஏழைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு நோய் வந்தால் என்ன செய்வார்கள் என்று சிந்தித்த அவர் ஒரு மருத்துவமனையை கட்டி முடிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்தார்.
சுபாஷினி மிஸ்திரி அவர்கள் இதற்காக வீடு வீடாக சென்று காய்கறி விற்றிருக்கின்றார். வீடு கழுவுவது, சுத்தம் செய்வது, செங்கல் சூளையில் வேலை செய்வது போன்ற பல வேலைகளை 20 கஷ்டப்பட்டு உழைத்தார். இதில் சேமித்த பணத்தை கொண்டு 1993 ஏழைகளுக்காக ஒரு மருத்துவமனையை கட்டி முடித்திருக்கின்றார். சுபாஷினி மிஸ்திரி அவர்களுக்கு 5 அவர்களில் ஒருவரை மருத்துவம் படிக்க வைத்து மருத்துவராக்கிவிட்டார். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னை போன்ற ஏழைகளுக்கு உதவ வேண்டுமென்று விடாமுயற்சியுடன் இவர் செய்த அரிய செயலும் அதற்காக அவர் மனதில் எடுத்த உறுதியுமே இந்த விருதை அவருக்கு பெற்றுக் கொடுத்துள்ளது. மனிதர் நினைத்தால் எதையும் முடித்து காட்டலாம் என்பதற்கு பத்மஸ்ரீ சுபாஷினி மிஸ்திரி அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.
சென்னை ஆலந்தூர் மின் மயானத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பிரவீணா சாலமன் என்பவரும் இதே நாளில் தேசிய விருது பெற்றுள்ளார். பெரும்பாலும் ஆண்களை பணியாற்றி வரும் மயான பணிகளில் பெண் ஒருவர் முதன்முறையாக பணியாற்றுவதை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் சவாலான துறையில் சாதித்த முதல் பெண் என்ற தேசிய விருதை பிரவீணா அவர்கள் பெற்றுள்ளார். இந்த பணியில் சேர்ந்த விவரத்தை அவர் இவ்வாறு பகிர்ந்து கொண்டுள்ளார்.
செவிலியர் பயிற்சி முடித்திருக்கும் நான் மூட்டுவலி காரணமாக செவிலியர் வேலையை தொடர முடியவில்லை. வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த எனக்கு என் அம்மா விஜயலட்சுமி அவர்கள் ஊக்கம் அளித்து இந்திய சமூக நல நிறுவனம் என்ற தொண்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்துவிட்டார். சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள பாலியல் தொழிலாளர்கள், திருநங்கைகள் மத்தியில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் பிரச்சினைகளுக்கு ஆலோசனை வழங்குவதும் அவர்களின் மனக்குறையை கேட்டு ஆறுதல் சொல்வதும் தான் என் வேலை. அது எனக்கு நிறைவாக இருந்தது. அப்போதுதான் மாநகராட்சி சார்பில் சென்னையில் உள்ள சில மின் மயானங்களை பராமரிக்கும் ஒப்பந்த பணி எங்கள் தொண்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. தொண்டு நிறுவன செயலாளர் ஹரிகரன் அவர்கள் பெண்கள் மின் மயானத்தை பராமரித்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னதுடன் 20 பெண்களை அழைத்து பேசினார். அதில் நான் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முன்வந்தேன். அண்ணா நகரில் உள்ள வேளங்காடு மின் மயானத்தில் கடந்த 2014 வேலைக்குச் சேர்ந்தேன். இறந்தவர்களுக்கு செய்யப்படும் சாங்கியங்களும் சம்பிரதாயங்களும் கிறிஸ்துவ பெண்ணான எனக்கு புதிதாக இருந்தது. நான் பயந்த சுவாபம் கொண்டவள். இருட்டை பார்க்கவே மாட்டேன். முதன்முறையாக இடுகாட்டில் நுழைந்தது திகிலாக இருந்தது. அந்த மயானத்தில் நான் ஒருத்தி மட்டுமே பெண். நான் வேலைக்குச் சேர்ந்த முதல் நாள் மயானத்தில் சாப்பிட பிடிக்காமல் பட்டினியாக இருந்தேன். ஆனால் நான் செய்யும் வேலை புனிதமானது என தோன்றியதிலிருந்து எனக்குள் இருந்த பயம் மறைந்துவிட்டது. சில நேரம் சின்ன குழந்தைகளின் உடல்கள் கூட வரும். அப்போதெல்லாம் என் குழந்தைகள் நினைவுக்கு வருவார்கள். அந்த நொடியின் வேதனையை சொல்ல தெரியவில்லை. இந்த வேலை காரணமாக என் குழந்தைகள் எதிர்கொள்ளும் கேள்விகள்தான் வேதனையாக இருக்கும். அப்படி ஒருமுறை என்னை பற்றிய ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வந்த செய்தியை என் குழந்தைகள் பள்ளிக்கு எடுத்துச் சென்று அவர்களின் ஆசிரியர்களிடம் காண்பித்திருக்கின்றார்கள். அதை பார்த்த அந்த ஆசிரியர்,
ஏன் உங்க அம்மாவுக்கு வேற வேலையே கிடைக்கலையா
என கேட்டிருக்கின்றார். குழந்தைகள் இதை என்னிடம் சொன்னபோது மனதே உடைந்து விட்டது. படித்தவர்களுக்கே நான் செய்யும் வேலை குறித்த சரியான புரிதல் இல்லாத போது படிக்காதவர்கள் கேட்கும் கேள்விகளுக்காக சங்கடப்படுவது அவசியமற்றது. எந்த சூழ்நிலையிலும் வேலையை விட வேண்டும் என நினைத்ததில்லை. மற்ற வேலைக்கு சென்றிருந்தால் நான் இந்த அளவுக்கு சமூகத்தால் கவனிக்கப்பட்டிருப்பேனா எனத் தெரியாது. இந்த உயர்வுக்கு காரணம் மயான பூமிதான். தேசிய விருதை பெறுவதற்காக டெல்லி சென்றது உற்சாகமான அனுபவமாக இருந்தது. நீ செய்யும் வேலையையும் அதில் உன் அர்ப்பணிப்பையும் நினைத்தால் பெருமையாக இருக்கின்றது என என் கணவர் பாராட்டினார். அது என் உற்சாகத்தை அதிகரித்தது.
திண்டுக்கல் மாவட்டம் எஸ் குறும்பப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முதலாம் வகுப்பு படித்து வருபவர் 6 சிறுமி தாரணி. குடியரசு தின விழாவில் திண்டுக்கல் ஆட்சியர் டி.ஜி. வினய் அவர்கள் சிறுமி தாரணிக்கு தூய்மை இந்தியா விருது வழங்கியுள்ளார். திறந்த வெளியில் கழிப்பிடம் செல்வது அவமானம் என்று ஆசிரியர் கூறியதை மனதில் ஆழமாக பதிய வைத்து வீட்டில் கழிப்பறை கட்ட வேண்டும் என பெற்றோரிடம் அடம் பிடித்துள்ளார் தாரணி. பிறகு பார்க்கலாம் என்று பதில் சொன்ன தந்தை ராஜபாண்டியிடம் வீட்டில் அவசியம் கழிப்பறை கட்ட வேண்டும் என சிறுமி தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததால் ஒரு கட்டத்தில் வீட்டில் கழிப்பறையை கட்டியுள்ளார் ராஜபாண்டி. அடுத்து தினமும் மது குடித்துவிட்டு வீட்டில் தனது தாயிடம் சண்டை போடும் தந்தையிடம் மதுப்பழக்கத்தை விட்டுவிடும்படி அறிவுரை கூறியுள்ளார் தாரணி. மதுப்பழக்கத்தை விடாமல் தொடரவே ஒருநாள் தந்தையிடம், இந்த பழக்கத்தை தொடர்ந்தால் நானும் அம்மாவும் தாத்தா வீட்டுக்கு சென்று விடுவோம் என இறுதியாக எச்சரித்துள்ளார் தாரணி. தனது மகளின் வற்புறுத்தலால் ஒரு கட்டத்தில் தனது மது பழக்கத்தை கைவிட்டார் ராஜபாண்டி. மகளின் இந்த சாதனை பற்றி பெருமைப்படும் தாய், 5 எனது கணவரிடம் நான் போராடி பெறாததை என் மகள் சில மாதங்களிலேயே சாதித்து விட்டார் என்று சொல்கின்றார். தாரணியின் அப்பாவும் அம்மாவும் கூலித் தொழிலாளர்கள்.
அன்பர்களே, இதே நாளில் பத்மஸ்ரீ விருது பெற்ற 98 யோகா நானம்மாள் அவர்கள் 100 கடந்தாலும் பயிற்சியை கைவிட மாட்டேன் என உறுதிபடச் சொல்லுகின்றார். இவர் 1971 முதல் கோவை கணபதி பாரதி நகரில் ஓசோன் யோகா மையம் என்ற பெயரில் யோகா பயிற்சி கூடத்தை நடத்தி வருகின்றார். அன்பு இதயங்களே, வயது, படிப்பு, சமூக நிலை போன்ற வரம்பின்றி மனது வைத்தால் எதையும் சாதித்து காட்டலாம் என்பதற்கு குடியரசு தின நாளில் விருது பெற்றவர்கள் சான்றுகளாக விளங்குகின்றார்கள். மனிதரின் மனதில் புதைந்துள்ள எதிர்மறை எண்ணங்களும் வீண் பயங்களுமே வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைகளாக உள்ளன. இவற்றை அகற்றினாலே மலைகளை நகர்த்திய தெளிவு மனதுக்குள் மலரும். மனதின் உள்ளே எரியும் கனல்தான் வெளியே இருக்கும் தடைகளை நகர்த்தும் தார்மீக பலத்தை தருகின்றது. ஆம் அன்பர்களே, மனதில் உறுதி இருந்தால் மலைகளை நகர்த்தி நினைத்ததை தொடலாம். நினைத்ததை தொடுவோமா?
ஆனந்தம் பொங்கிடுது உன்னாமம் பாடும்போது, நிம்மதி தங்கிடுது உன்னோடு வாழும்போது. ஆனந்தம் பொங்கிடுது உன்னாமம் பாடும்போது.
ஆசிர் கிடைக்குது உன் வேலை செய்யும் போது, நம்பிக்கை பிறக்குது உன் வார்த்தை கேட்கும் போது, நல்லாசிர் கிடைக்குது உன் வேலை செய்யும் போது. ஆயிரம் மனிதர் வந்தாலும் அன்தினம் துயரம் தந்தாலும் எப்போதும் போதும் முன்னு. ஆயிரம் மனிதர் வந்தாலும் அன்தினம் துயரம் தந்தாலும் எப்போதும் போதும் முன்னு. ஆனந்தம் பொங்கிடுது உன்னாமம் பாடும் போது, நிம்மதி தங்கிடுது உன்னோடு வாழும் போது, ஆனந்தம் பொங்கிடுது.
மனது வைத்தால் எதையும் சாதித்து காட்டலாம். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.